الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون صدق الله العظيم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துரிய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்று சொல்கிற மார்க்கத்தை உண்மையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி இறைவன் ஒருவனை மாத்திரம் உலகத்தில் மனிதர்கள் ஏற்று வாழ வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல்லாஹ்வினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை மாத்திரமே உலகத்துக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள், உலகத்துக்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக உலகத்திலே வாழ்கின்ற மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் வரலாற்றிலே காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு கடைசி நபியாக கடைசி ரசூலாக அனுப்பியிருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் ரசூலாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் பல நபிமார்களை பல ரசூல்மார்களை அனுப்பிக்கொண்டே இருந்தார். அப்படியாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து ரசூல்மார்களும் அனைத்து நபிமார்களும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தான் உலகத்துக்கு சொன்னார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உலகத்தில் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் நிறத்தால் இனத்தால் வேறுபட்டிருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்று அந்த காலகட்டத்தில் அனுப்பப்படுகின்ற ரசூல்மார்களை ஏற்றுக்கொண்டவர்களை அல் குர்ஆன் முஸ்லீம்கள் என்று சொல்கிறது. உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள்,
தௌராத் வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தௌராத் என்ற வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களை, அங்கீகரித்தவர்களை குர்ஆன் முஸ்லீம் என்று வர்ணிக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகம் சோதிக்கப்பட்ட நேரத்தில், ஃபிரௌனுடைய அநியாயத்துக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்ட நேரத்திலே, அவர்கள் இம்சிக்கப்பட்ட நேரத்திலே, அவர்கள் அநியாயம் செய்யப்பட்ட நேரத்திலே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தை பார்த்து சொன்ன வழிகாட்டல்கள், புத்திமதிகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். கால மூசா, யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ் ஃபஅலைஹி தவக்கலு இன் குன்தும் முஸ்லிமீன். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஏற்ற சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், நீங்கள் ஈமான்தாரிகளாக இருந்தால், இறை விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வின் மீது உங்களுடைய அநியாயங்களை, உங்களுக்கு செய்யப்படுகின்ற அநியாயங்களை, உங்களுக்கு செய்யப்படுகின்ற அத்துமீறல்களை, உங்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகங்களை நீங்கள் அல்லாஹிடத்திலே நீங்கள் முன்வையுங்கள், அல்லாஹிடத்திலே பாரம் சாட்டுங்கள். இன் குன்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால். எனவே உண்மையாக அவர்கள் தௌராத்தை நம்பியவர்கள், உண்மையான தௌராத்தை நம்பியவர்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றவர்கள், அவர்களை பார்த்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் முஸ்லீம்கள் என்று, முஸ்லீம் என்ற பெயரைத்தான் அங்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்துக்கு சொன்னார்கள். அதே போன்று ஃபிரௌனுடைய சபையிலே சூனியக்காரர்கள் இருந்தார்கள். இந்த சூனியக்காரர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களுக்கு அநியாயம் செய்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறான். அந்த நேரத்தில் அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனை பார்த்து சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். وَمَا تَنقِمُ مِنَّا إِلَّا أَن آمَنَّا بِآيَاتِ رَبِّنَا لَمَّا جَاءَتْنَا ربنا افرغ علينا صبرا وتوفنا مسلمين. சொல்கிறார்கள், ஃபிரௌனே, நீ எங்களுக்கு அநியாயம் செய்வதற்கான காரணம், எங்களை அநியாயமாக சித்திரவதை செய்வதற்கான காரணம், அன் ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய உண்மையான அந்த காலத்தில் இருந்த தௌராத் என்ற வேதத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம், அதனால் தான் நீ எங்களுக்கு அநியாயம் செய்கிறாய். ரப்பனா அஃரிக் அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ பொறுமையை நசீபாக்க வேண்டும், பொறுமையை நீ தர வேண்டும், ஈமானின் உறுதியை தர வேண்டும், அநியாயங்களுக்கு முன்னால், எங்களுக்கு செய்யப்படுகின்ற இந்த அத்துமீறல்களுக்கு முன்னால் நாங்கள் இஸ்லாத்தை இழந்துவிடக்கூடாது, ஈமானை இழந்துவிடக்கூடாது. வதவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ், எங்களை நீ முஸ்லீம்களாகத்தான் மூத்தாக்க வேண்டும். அவர்கள் அங்கு சொல்லவில்லை, நாங்கள் யகூதிகளாக மூத்தாக வேண்டும் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், வதவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ், எங்களை நீ முஸ்லீமாக மூத்தாக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ரசூல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய அந்த தஅவாவை, அல்லாஹ் ஒருவன் என்ற செய்தியை அந்த சமூகத்துக்கு முன்வைக்குகிறார்கள். பிலஸ்தீனுடைய பூமியிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிலஸ்தீனுடைய பூமியிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறார்கள், நபியாக அனுப்பப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சமூகத்துக்கு இஸ்லாத்தை சொல்கிற போது, ஏகத்துவத்தை சொல்கிற போது அவர்கள் நிராகரித்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், ஃபலம்மா ஹஸ்ஸ மின்ஹுமுல் ஃபலம்மா ஈசா மின்ஹுமுல் குஃப்ர் கால மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். அந்த சமூகத்தை பார்த்து ஈமானின் பக்கம் அலைத்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் நிராகரித்து விடுகிறார்கள். அப்போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் சொல்வதற்கு, இந்த தீனை எத்தி வைப்பதற்கு எனக்கு உதவக்கூடியவர்கள் யாராலும் இருக்கிறார்களா, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபோது, அல் ஹவாரியூன் எனப்படுகின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த சில பேர்கள் முன் வருகிறார்கள். வந்து என்ன சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹுவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே நாங்கள் உங்களோடு சேர்ந்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஃபஆமன்னா பில்லாஹ், நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், நபி ஈசாவே நீங்கள் சாட்சியாக இருங்கள், நாங்கள் முஸ்லீம்கள் என்று. நாம் முஸ்லீம்கள், வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, உண்மையாக உங்களை ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சியிலே ஏற்றிருக்கிறோம், எனவே நாங்கள் முஸ்லீம்கள் என்று அவர்கள் தாம் முஸ்லீம்கள் என்று சொன்னார்கள். என்னமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே பிரதானமான சமூகமாக காணப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் உண்மையான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஏற்றவர்கள் உண்மையான முஸ்லீம்களாகத்தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் அந்த காலத்தில் அனுப்பப்பட்ட உண்மையான ரசூல்மார்களையும் ஏற்றவர்கள் முஸ்லீம்கள். அதே போன்ற அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் உலகத்திலே அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த, அதிகமான ரசூல்மார்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம் பிலஸ்தீனுடைய பிரதேசம். ஷாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதி, அதை நாங்கள் பிலஸ்தீன் என்று சொல்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, முன்னைய நபிமார்களை ஏற்றவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் முஸ்லீம்கள். அவர்கள் வாழ்ந்த இடம் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம், அவர்கள் வாழ்ந்த பூமி அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பூமி, அது நபிமார்கள் அவர்களுக்கு சொந்தமான பூமி. ஏன் கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா அது பலஸ்தீனத்திலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை அக்ஸா என்று சொல்லவில்லை, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று மஸ்ஜித் என்ற வார்த்தையை பாவித்து அல்லாஹ் பேசுகிறான். முஸ்லீம்களுடைய வணக்க ஸ்தலத்தை அல்லாஹ் மஸ்ஜித் என்றும், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை பியா என்றும் சவாமி என்றும் வேறு வார்த்தைகளால் அல்லாஹ் வர்ணிக்கின்றான். ஆனால் அக்ஸாவை சொல்கிற போது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, முஸ்லீம்களுடைய வணக்க ஸ்தலம் என்று அல் மஸ்ஜித் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவித்து சொல்கிறான். ஏன் சகோதரர்களே, வரலாற்று நெடுகில் இருந்து ஒரு புனித பூமியாக, பரிசுத்தமான ஒரு பூமியாக, பரக்கத்தான ஒரு பூமியாக பலஸ்தீனுடைய பூமி பேசப்பட்டிருக்கிறது. நான்கு வேதங்களிலும் பலஸ்தீனுடைய பூமியை அல்லாஹ் உயர்த்தி பேசியிருக்கிறான், கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறான். ஏன் சகோதரர்களே, நான்கு வேதங்களும் ஓதப்பட்ட ஒரு புனிதஸ்தலம் உலகத்திலே இருக்குமாக இருந்தால், மக்காவில் காபாவில் குர்ஆன் மாத்திரம் ஓதப்பட்டது, மஸ்ஜிதுன் நபவியில் குர்ஆன் மாத்திரம் ஓதப்பட்டது, நான்கு வேதங்களும் ஓதப்பட்ட ஒரு பள்ளிவாசல், நான்கு வேதங்களுடைய ஓசை ஒலித்த பள்ளிவாசல், வரலாற்றில் மஸ்ஜிதுல் அக்ஸா மாத்திரம்தான். ஏன், வேதம் கொடுக்கப்பட்ட பல நபிமார்கள் அந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பூமி பரிசுத்தமான பூமி, முபாரக்கான பூமி. அதனால் தான் இஸ்லாம் என்ற எங்களுடைய, நாங்கள் இப்போது பின்பற்றுகின்ற மார்க்கத்தை பின்பற்றாதவர்களும் கூட அது எங்களுக்கு சொந்தம் என்று பேசுகிறார்கள். அந்த இடத்துடைய புனிதத்துவத்தை நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்துடைய மகத்துவத்தை நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்துடைய பரக்கத்தை நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த இடத்தை தமக்கு சொந்தம் என்று பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான். அவர்கள் பேசுகிறார்கள், வாதிடுகிறார்கள், ஆனால் குர்ஆன் சொல்கிறது அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. கண்ணியமானவர்களே, ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே பிறக்கிறார்கள், ஈராக்கிலே வாழ்கிறார்கள். ஈராக்கில் வாழ்கின்ற போது அங்கு வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது, அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவு செய்த பூமி. ஹிஜ்ரத் செய்வதற்கு தான் பிறந்த ஊரை விட்டுவிட்டு இன்னும் ஒரு ஊருக்கு செல்வதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிவு செய்த பூமி பலஸ்தீனுடைய பூமி. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நபி. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு இடம்பெயர்ந்து வாழ்வதற்கு தெரிவு செய்த பூமி அது பலஸ்தீனுடைய பூமி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வனஜைனாஹு வலூதன் இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு சேர்த்து நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமிக்கு நாங்கள் அனுப்பினோம். அந்த அல்லாஹு தஆலா பலஸ்தீனுடைய பூமியை அங்கு வாழக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அது சொந்தமானது, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அதில் பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கும் அந்த பூமி பரக்கத்தான பூமியாக அமைந்திருக்கிறது. அந்த பூமிக்கு நாங்கள் இரண்டு நபிமார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் அந்த பூமிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அனுப்பி அவர்களை பாதுகாத்தோம். எனவே பிலஸ்தீனுடைய பூமி வரலாற்றில் யுத்தம் நடைபெறக்கூடிய பூமியாக இருக்கவில்லை, இரத்தம் ஓட்டப்படுகின்ற பூமியாக இருக்கவில்லை. அல்லாஹ் தெரிவு செய்கிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிற்காலத்தில் அங்கு சென்றுதான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அந்த பூமியை தெரிவு செய்கிறான் என்றால் அங்கு வரலாற்றில் யுத்தம் நடக்கவில்லை, இரத்தம் ஓட்டப்படவில்லை, அது பாதுகாப்பான பூமியாக அபயம் அளிக்கக்கூடிய இடமாக காணப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த பூமி அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கெல்லாம் பிலஸ்தீனை பற்றி பேசுகின்றானோ, பிலஸ்தீனுடைய பூமியை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா நபிமார்களை சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். அந்த பூமியுடைய புனிதத்துவத்தை அல்லாஹ் ஓரிடத்திலே அல் அர்துல் முகத்தசா, அது ஒரு பரிசுத்தமான பூமி என்று பேசுகிறான். பல இடங்களில் அல் அர்தல்லதி பாரக்னா ஃபீஹா அல் அர்தல்லதி பாரக்னா ஹவுலா, அந்த பூமியை நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம், பரக்கத்தான பூமியாக வைத்திருக்கிறோம். அதே போன்று அந்த பூமிக்கு சூழால் இருக்கின்ற இடங்களை எல்லாம் நாங்கள் பரக்கத்தான இடமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமானவர்களே, சூரா அத்தீன் சிறிய சூரா. சூரா அத்தீனில் அல்லாஹு தஆலா மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை பேசுகிறான். மனிதனை அழகாக நாங்கள் படைத்திருக்கிறோம், மனிதனுடைய படைகோலம் பேசப்படுகிறது. அந்த சூராவில் அல்லாஹ் ஆரம்பத்தில் நான்கு விதமான சத்தியங்களை செய்கிறான். நான்கு விடயங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். என்னை மாணவர்கள், அதிலே முதலாவது அத்தி, பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் கனியின் மீது சத்தியமாக, வத்தூரு சீனின் சீனா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன் இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக என்று நான்கு சத்தியங்களை அல்லாஹ் செய்கின்றான். கனியமானவர்களே, அந்த நான்கு சத்தியங்களிலே ஆரம்ப இரண்டு அத்தீன் எனப்படுகின்ற அத்திப்பழமும் ஜெய்தூன் என்று சொல்கின்ற ஜெய்தூன் கனியும் இந்த உலகத்தில் மிக அதிகமாக தலைக்கக்கூடிய முளைக்கக்கூடிய உருவாகக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய பூமியைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். மக்காவின் மீது சத்தியம் செய்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அத்தி பழத்தின் மீதும் ஜெய்தூன் கனியின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். அந்த இரண்டு பழங்களும் மிக அதிகமாக உலகத்திலே பலஸ்தீனுடைய பூமியில் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது, விவசாயம் செய்யப்படுகின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த பூமியை பரக்கத்தாக வைத்திருக்கிறான். மூன்றாவது சத்தியம் வத்தூரு சீனின், அந்த சீனா மலை, அதுவும் முற்காலத்தில் பலஸ்தீனுடைய எல்லையில் தான் அதுவும் காணப்பட்டது, சீனா மலை. அதனால் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகம் மிஸ்ரிலே எகிப்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஃபிரவுனுடைய அநியாயம் வரம்பு மீறுகிறது, அத்து மீறுகிறான், அந்த சமூகத்துக்கு அநியாயம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மூசாவே நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய சமூகத்தாரை அழைத்துக் கொண்டு அல் அருதுல் முகத்தசா எனப்படுகின்ற அந்த காலத்தில் புனிதமான பூமியாக காணப்பட்ட பலஸ்தீனுடைய பூமிக்கு நீங்கள் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும். அந்த பூமியில் பலஸ்தீனுடைய பூமியிலே அநியாயக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அநியாய ஆட்சிக்கு எதிராக நீங்களும் உங்களுடைய படையினரும் போராட வேண்டும். போராடி பிற்காலத்திலே நீங்கள் பலஸ்தீனிலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. குர்ஆன் அதை பேசுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்தை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா அல்லதி கதபல்லாஹு லக்கும். என்னுடைய சமூகமே, எந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறானோ அந்த பரிசுத்தமான பூமிக்கு நீங்கள் போக வேண்டும். அப்போது அவர்களோடு இருந்த அந்த காலத்திலே வாழ்ந்த யகூதிகள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் ஒருபோதும் பலஸ்தீனுடைய பூமிக்கு நாங்கள் போக மாட்டோம். அங்கு பலசாலிகள் இருக்கிறார்கள், அங்கு தைரியசாலிகள் இருக்கிறார்கள், அவர்களோடு எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது என்று மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சமூகம் அவர்களுடைய கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். செல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். நாம் பயந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன் வஇன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யக்ருஜு மின்ஹா ஃபஇ யக்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாஹிலூன். அங்கு செல்ல முடியாது. அங்கு பலசாலிகள் இருக்கிறார்கள், ஆயுத பலத்தோடு இருக்கிறார்கள், அங்கு போராளிகள் இருக்கிறார்கள், எங்களால் அங்கு செல்ல முடியாது. அவர்கள் இல்லை என்றால், பலசாலிகள் இல்லை என்றால், தைரியசாலிகள் இல்லை என்றால் நாங்கள் போகிறோம் என்று கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போது கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரோடு இருந்த அந்த யூத சமூகத்தை அல்லாஹ் சோதிக்குகின்றான். எப்படியான சோதனை? 40 வருடம் பூமியில் அல்லாஹ் சுத்த விடுகின்றான். நடப்பார்கள் நடப்பார்கள், ஒரு இடத்தை சென்றடைய முடியாது. தீகனப்படுகின்ற அந்த இடத்திலே 40 வருட காலங்கள் அங்கும் இங்கும் சுத்துகிறார்கள். எல்லையை கடக்க முடியாது, எங்கும் செல்ல முடியாது. 40 வருடங்கள் அவர்கள் அந்த பூமியிலே அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அங்கிருந்த அநேகமானவர்கள், அந்த இடத்தில் கிடைத்த குழந்தைகளை தவிர அங்கிருந்த எல்லோரும் மரணித்து விடுகிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மரணித்து விடுகிறார்கள். இப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நான் ஒரு புனிதமான பூமியை, பலஸ்தீனுடைய பூமியை இலக்காக கொண்டு, நோக்கமாக கொண்டு நான் வந்திருக்கிறேன். ரப்பே, எனது மௌத்து பலஸ்தீனுடைய பூமியிலே உண்டாக வேண்டும். நான் பலஸ்தீனத்திலே மௌத்தாக வேண்டும் என்று இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் 3வது மிகவும் சிறந்த நபி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹு தஆலா அந்த சீனா எனப்படுகின்ற பலஸ்தீனுடைய போர்டரில், எல்லையில் வைத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். அந்த பரக்கத்தான பூமியில் தான் நான் மௌத்தாக வேண்டும் என்று தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் தான் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 2 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அபூதர் ரிஸ்வாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் மாளிகை அல்லாஹ்வுடைய வீடு எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மாளிகை கஅபத்துல்லாஹ். கஅபா தான் முதலாவது அல்லாஹ்வுடைய மாளிகை உலகத்திலே கட்டப்பட்டது. இரண்டாவது கேட்கிறார்கள், இரண்டாவது எது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான 2 அற்புதங்கள், ஒரே நாளில் ஒரே சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். அதில் ஒன்று அல் இஸ்ரா எனப்படுகின்ற மக்காவிலிருந்து ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனுடைய பூமியை அடைந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். அதற்கு பின்னால் நபி சுலைமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிரமாண்டமாக கட்டினார்கள். அதற்கு பின்னால் அது தகர்க்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களுடைய உதவியினால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அந்த பூமி, அந்த பள்ளிவாசல் அபகரிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. ஏன் அந்த காலத்தில் கூட மஸ்ஜிதுல் அக்ஸா அபகரிக்கப்பட்ட பூமியாக இருந்தது. நபி அவர்களுடைய காலத்தில் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானதாக குர்ஆன் சொல்லி இருந்தாலும், ஏனைய வேதங்கள் சொல்லி இருந்தாலும், முஸ்லீம் அல்லாதவர்கள் அதை அபகரித்து வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த பள்ளிவாசலை வரலாறு பேச வேண்டும். அந்த பள்ளிவாசலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு அந்த பள்ளிவாசல் சம்பந்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா வானலோகத்தை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரயாணத்திலே இடையிலே அந்த பூமிக்கு நீங்கள் செல்ல வேண்டும், அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு அனுப்புகின்றான். எனவே இஸ்ரா என்ற பயணத்துடைய முடிவு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே முடிகிறது. மிஅராஜ் எனப்படுகின்ற வானலோகத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற அந்த பயணத்துடைய ஆரம்பம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. குர்ஆன் அதை பேசுகிறது. சூரா பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில் என்ற பெயரிலே குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவுடைய முதலாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதற்கு சூழால் இருக்கின்ற அந்த பூமியும் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, அது இஸ்லாத்துக்கு சொந்தமானது, இஸ்லாமிய பூர்வீகத்தை கொண்டது என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றோடு, அற்புதத்தோடு, வாழ்க்கையோடு அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பூமி என்று இணைத்து பேசியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலும் தொழுகை கடமையாக்கப்பட்டு சுமார் 16 மாதங்கள் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால், ஃபர்லான தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் 16 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கிபிலாவை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பூமியை, அந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய மூன்றாவது புனிதஸ்தலம் என்று உங்களில் ஒருவர் இபாதத்து செய்யும் நோக்கத்தில், வணக்கத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒரு பிரயாணம் செய்ய வேண்டுமாக இருந்தால், நீங்கள் காபத்துல்லாவுக்கு வருவதை போன்று, மஸ்ஜிதுல் நபவிக்கு செல்வதை போன்று, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் நீங்கள் செல்ல வேண்டும், செல்ல முடியும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமிக்கு சென்று அமல் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களை தூண்டியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அங்கு முஸ்லீம்கள் செல்கின்ற வல்லமை இருக்கவில்லை, முஸ்லீம்களுக்கு சொந்தமாக இருக்கவில்லை. அப்படி இருந்தும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று சஹாபாக்களை பணித்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நான் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அங்கு தொழுதால் எனக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபத்துல்லாஹ், நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகின்ற 4 தொழுகைகள் காபத்துல்லாவில் தொழுகின்ற 1 தொழுகைக்கு சமன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் 250 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், 1000 இல் 250 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே சொன்னார்கள், உங்களுக்கு காபாவிலே தொழுவது 100,000 நன்மை என்றால், மஸ்ஜிதுல் நபவியில் தொழுவது 1000 நன்மை என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுவது 500 நன்மைகளை பெற்றுத்தரும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரம்மாண்டமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள், அதை உயர்த்துகிறார்கள், அழகுபடுத்துகிறார்கள். அழகுபடுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே மூன்று விடயங்களை கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே மூன்று துஆக்களை கேட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததை போன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். மூன்று துஆக்களை கேட்கிறார்கள். முதலாவது துஆ, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் தீர்ப்பு வழங்குகின்ற முடிவெடுக்குகின்ற அதிகாரத்தை நீ எனக்கு தர வேண்டும். எப்படி உனது தீர்ப்பை உனது கட்டளையை மக்கள் மதிக்கின்றார்களோ அதுபோன்று எனது தீர்ப்பை எனது கட்டளையை மக்கள் மதிக்க வேண்டும். இரண்டாவது துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ தர வேண்டும். மூன்றாவது துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், நான் கட்டி இருக்கக்கூடிய உன்னுடைய மாளிகை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து ஒருவர் தொழுகிறார், அவர் தொழக்கூடிய தொழுகையின் மூலம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அன்று பிறந்த குழந்தையை போன்று ஹஜ்ஜு செய்த ஒருவர் எப்படி அன்று பிறந்த குழந்தையை போன்று பாவம் அறியாதவராக பாவம் அற்றவராக மாறிவிடுகிறாரோ அதுபோன்று இந்த அக்ஸாவுக்கு வந்து தொழக்கூடியவர்கள் மாற வேண்டும், அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விடயங்களை அல்லாஹ் கொடுத்து விட்டான். யாருக்கும் கொடுக்காத உலக ஆட்சியை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். யாருக்கும் கொடுக்காத தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரத்தை நபி சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மூன்றாவதையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அங்கு தொழுவதின் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்ற அளவுக்கு புனிதமான ஒரு பூமியாக அல்லாஹு தஆலா அந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த பூமியை புனித பூமியாக பரக்கத்தான பூமியாக அல்லாஹ் பேசுவதை போன்று அந்த பூமியில் வாழ்ந்த பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீண்ட வரலாறு, அவர்கள் வாழ்ந்தது பலஸ்தீனிலே. அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய வரலாறு பலஸ்தீனிலே நடைபெறுகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், காற்றையும் மலைகளையும் மரங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமியும் பலஸ்தீனுடைய பூமி. அவர்களுடைய தந்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை பலஸ்தீனுடைய பூமியிலே அவர்கள் கழித்து அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருப்பதும் பலஸ்தீனுடைய பூமியில் தான். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிரதேசத்துக்கு ஹலீல் என்று இன்றும் சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர், அடக்கம் செய்யப்பட்ட பூமிக்கு ஹலீல் என்று சொல்லப்படுகிறது. பலஸ்தீனிலே ஒரு பிரதானமான ஒரு ஊரிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக இந்த கஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஊர் இன்று அழிக்கப்படுகின்ற இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளால் தகர்க்கப்படுகின்ற இந்த கஸ்ஸா என்ற பூமி சாதாரணமான ஒரு பூமி கிடையாது. பலஸ்தீனிலே மிகவும் பரப்பளவை கொண்ட ஒரு பெரியதோர் நகரம் தான் கஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பிரதேசம். 1948 இஸ்ரேல் என்ற அந்த நாடு அவர்களுக்கு தனித்துவம் கிடைக்கிறது. அநியாயமாக பலஸ்தீனுடைய 78% பகுதிகளை ஊர்களை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அங்கு அல்லாஹ்வுடைய வக்ஃபை பாதுகாக்க வேண்டும், முஸ்லீம்களுக்கென்று குர்ஆனில் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த அக்ஸா பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சித்தம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தகர்த்துவிட்டு அந்த இடத்தில் ஹைக்கல் சுலைமான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரிலே பிரமாண்டமான ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்ற திட்டத்திலே அக்ஸாவை அழிப்பதற்கு கஸ்ஸாவில் அவர்கள் ஆரம்பித்திருந்தாலும் கஸ்ஸாவிலே மும்முரமாக ஈடுபட்டாலும் அவர்களுடைய திட்டம் குதுசை பிடிக்க வேண்டும். அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை அவர்களுடைய தலைநகரமாக பிரகடனம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த போரை அவர்கள் தொடர்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் வாழ்ந்த பிரதேசம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிரதேசம் கஸ்ஸா என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது பாட்டன் அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம் வியாபாரத்துக்காக சென்ற நேரத்தில் அங்கு மரணித்து விடுகிறார். கஸ்ஸா என்ற பூமியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது பாட்டனார் ஹாஷிமுடைய கபரும் இருக்கிறது. அதனால் இன்று வரைக்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட கஸ்ஸாவுடைய பெயரை சொல்கிற போது கஸ்ஸா ஹாஷிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது பாட்டனாருடைய பெயரை இணைத்துத்தான் இன்று வரைக்கும் பேசுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தது கஸ்ஸாவிலே, கஸ்ஸாவிலே தான் அவர்கள் பிறக்கிறார்கள். மக்காவிலே அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் பிறந்தது கஸ்ஸா, அந்த பிரதேசம் தான் இன்று மிகவும் அந்த மக்கள் அநியாயங்களுக்கு முகம் கொடுத்து தனது பூமிகளை, காணி பூமிகளை, வீடு வாசல்களை இழக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமான இந்த பிலஸ்தீனுடைய, இந்த கஸ்ஸா அமைந்திருக்கக்கூடிய, அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய பிரதேசத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறான், ஜின்களை பற்றியும் பேசியிருக்கிறான், மரங்கள் மலைகளை பற்றியும் பேசியிருக்கிறான். அங்கிருக்கின்ற மரங்களும் மலைகளும் மிருகங்களும் பறவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். யா ஜிபால் அவ்விதி மஅஹு வத்தைர். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகான குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த நேரத்திலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வேதத்தை ஓதக்கூடிய நேரத்திலே அங்கிருக்கின்ற மலைகளையும் மரங்களையும் பறவைகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் தாவூதோடு சேர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை தக்பீர் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த, அல்லாஹ்வை தக்பீர் செய்த, அல்லாஹ்வை தஹ்லீல் செய்த அந்த மிருகங்கள், அந்த பறவைகள், அந்த மலைகள், அவைகள் அனைத்துமே பிலஸ்தீனுடைய பூமியில் தான் இருந்தது. கண்ணியமானவர்களே, அந்த பூமியில் தான் ஹுதுஹுத் என்ற பறவை அந்த பூமியில் வாழ்ந்து இன்னும் ஒரு சமூகம் வழிகேட்டிலே இருக்கிறது, நரகத்தை நோக்கி பயணிக்கிறது என்று கவலைப்பட்ட பிலஸ்தீனிலே வாழ்ந்த பறவையையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். பிலஸ்தீனில் வாழ்ந்த நபிமார்களை மாத்திரமல்ல, மரங்களை மாத்திரமல்ல, காய்கனிகளை மாத்திரமல்ல, மலைகளை மாத்திரமல்ல, அங்கு வாழ்ந்த ஒரு குருவியையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். அங்கு வாழ்ந்த ஒரு எறும்பையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு எறும்பு என்ன செய்கிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வருகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை உங்களை தெரியாமல் மிரித்து விடுவார்கள், நீங்கள் அழிந்து விடுவீர்கள், நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று தனது எறும்பு இனத்தின் அழிவை கண்டு ஒரு எறும்பு கவலைப்படுகிறது. குர்ஆன் அதை பேசுகிறது, அதுவும் பிலஸ்தீனிலே வாழ்ந்த எறும்பு. எனவே கண்ணியமானவர்களே, பிலஸ்தீனிலே மனித உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, சிறுவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பிலஸ்தீனில் வாழ்ந்த ஒரு எறும்பு தனது இனம் அழிகிறது, அழிந்து விடுகிறது, நாசமாகுகிறது என்று கவலைப்பட்ட பிலஸ்தீனுடைய எறும்பை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான் என்றால், இன்று பிலஸ்தீனில் எறும்பல்ல, மிருகங்கள் அல்ல, பறவைகள் அல்ல, மனித உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்காக குறைந்தது நாம் செய்வது என்ன சகோதரர்களே? அவர்களுக்காக துவா செய்வோம், துவா செய்வோம். துவாவை விட பெரிய ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. துவா செய்வோம், கவலைப்படுவோம், உள்ளத்தால் அழுவோம். யா அல்லாஹ், இஸ்லாத்துடைய, இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை வாழ வைக்கக்கூடிய சிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். துவா செய்வோம், அல்லாஹ் அவர்களுக்கு உறுதியை கொடுக்க வேண்டும், ஷஹாதத்தை கொடுக்க வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும், ஈமானின் பலத்தை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்வோம். கண்ணியமானவர்களே, ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை பார்த்து கவலைப்படுகிறது என்றால், அதை அல்லாஹ் பெருமிதமாக குர்ஆனிலே பேசியிருக்கிறான் என்றால், மனிதர்களாகிய நாம் மனிதர்களுடைய அழிவை பார்த்து, மரணத்தை பார்த்து, அழிவுகளை பார்த்து கவலைப்படவில்லை என்றால் நாம் மனிதர்களாக வாழ்வதில் அர்த்தமே கிடையாது. எனவே கவலைப்படுவோம், அவர்களுக்காக துவா செய்வோம். அந்த பூமியை அல்லாஹு தஆலா அவசரமாக முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை 100 முஸ்லீம்களுக்கு சொந்தமானதாக, முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டிலே, அதிகாரத்திலே அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்வோம். அதன் அடிப்படையில் தான் இன்று ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே, பிலஸ்தீனுடைய பூமியிலே போராளிகள் நேரடியாக சென்று ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அப்பாவி சிறுவர்கள், நோயாளிகள், வயோதிகர்கள், பெண்கள், பல பேர்கள் அநியாயமாக அநியாயமாக அவர்கள் மூத்தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான மறைவான ஜனாதா தொழுகை எங்களுடைய நாட்டிலே ஜும்மாவுக்கு பின்னால் அநேகமான பள்ளிவாசல்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் அவர்களுக்கான ஜனாதா தொழுகை நடைபெற இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அந்த சமூகத்தை பாதுகாத்து இஸ்லாத்தை உலகத்திலே உயர்த்தி முஸ்லீம்களுடைய புனித பூமியை அவசரமாக முஸ்லீம்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹு தஆலா வழங்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.